ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 3, கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம், பதம் 24. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நமோ பகவதே வாசுதேவாய, நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே நஷ்ட பிராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பவதி உத்தம ஸ்லோகே பக்தி போதி நஷ்டிகி. ததக்கலோ சம்ப்ரவிருத்தே சம்மோஹாய சுரத் விஷாம் புத்தோ நாம்னாஞ்சனசூதஹ கீகடேஷு பவிஷ்யதி. ததக்கலோ சம்ப்ரவிருத்தே சம்மோஹாய சுரத்விஷாம் புத்தோ நாம்னாஞ்சனசூதஹ கீகடேஷு பவிஷ்யதி. மொழிபெயர்ப்பு தேவத்திர அபயச்சரணாரந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல ப்ரபுபாத். ஜெய் ஸ்ரீல ப்ரபுபாத். பிறகு கலியுக ஆரம்பத்தில் கயா மாநிலத்தில் அஞ்சனாவின் புதல்வராக புத்த பகவான் தோன்றுவார். நம்பிக்கையுள்ள ஆசிரியர்களிடம் பொறாமை கொண்டவர்களை தந்திரமாக வழிபடுத்துவதே அவருடைய அவதார நோக்கமாகும். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமான பகவான் புத்தர் அஞ்சனா தேவியின் புதல்வராக கயா மாநிலம் பீகார் மாநிலத்தில் கயாவில் தோன்றுவார். அவர் தமது சொந்த கருத்தான அகிம்சையை பிரச்சாரம் செய்து வேதங்களில் அனுமதிக்கப்பட்ட மிருகவதையை கூட நிராகரித்தார். புத்த பகவான் தோன்றிய சமயத்தில் மக்கள் பொதுவாக நாஸ்திகத்தன்மை கொண்டவர்களாகவும் மிருக மாம்சத்தை விரும்பி உண்பவர்களாகவும் இருந்தனர். யாக பலி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு கசாப்கூடமாகவே மாற்றப்பட்டிருந்தது. மேலும் மக்கள் மிருக பலியில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஈடுபட்டனர். நிராதரவான மிருகங்களின் மீது இரக்கம் கொண்ட புத்த பகவான் அகிம்சையை பிரச்சாரம் செய்தார். வேத கொள்கையில் தமக்கு நம்பிக்கையில்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். மிருகவதையால் நேரிடும் தீய விளைவுகளையும் அவர் வலியுறுத்தினார். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களான குறைந்த அறிவுள்ள கலியுக மக்கள் அவரது கொள்கையை பின்பற்றினர். மேலும் இடைக்காலத்தில் அவர்கள் நல்ல ஒழுக்கத்திலும் அகிம்சையிலும் பயிற்றுவிக்கப்பட்டனர். இது பகவானை உணரும் பாதையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான ஆரம்ப படியாகும். நாத்திகர்களை அவர் ஏமாற்றினார். ஏனென்றால் அவர் கொள்கைகளை பின்பற்றி அத்தகைய நாஸ்திகர்கள் கடவுளை நம்பவில்லை. ஆனால் தங்களது பரிபூர்ண நம்பிக்கையை அவர்கள் புத்த பகவானிடம் கொண்டிருந்தனர். புத்தர் பகவானுடைய அவதாரம் என்பதால் பகவான் புத்தரின் வடிவிலுள்ள கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி மாற்றப்பட்டனர். அதுவே புத்த பகவானின் கருணையாகும். அவர் நம்பிக்கையற்றவர்களையும் தம்மிடம் நம்பிக்கை கொள்ளும்படி செய்தார். புத்த பகவான் அவதாரத்துக்கு முன்பு மிருகங்களை கொள்வதே சமுதாயத்தின் மிகவும் முக்கியமான செயலாக இருந்து வந்தது. மக்கள் இவற்றை வேத பலிகள் என கூறிக்கொண்டனர். அதிகாரப்பூர்வமான சீட பரம்பரையின் வாயிலாக வேதங்களை ஏற்றுக்கொள்ளப்படாத போது தற்செயலாக வேதங்களை படிப்பவர்கள் மலர் மொழியால் வழிதவறி செல்கின்றனர். அத்தகைய மூட பண்டிதர்களை பற்றி ஒரு விளக்கம் பகவத்கீதையில் உள்ளது. அவிபஷ்விதஹ, தெய்வீகமான செய்தியை உணர்ந்தறியப்பட்ட சீட பரம்பரையின் ஆன்மீக பக்தரிடமிருந்து பெறுவதில் அக்கறை கொள்ளாமல் வேத இலக்கியங்களை பயிலும் மூட பண்டிதர்கள் குழப்பமடைவது உறுதி. அவர்கள் சமய சடங்குகளை அனைத்தும் என்று கருதுகின்றனர். அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இல்லை. பகவத்கீதையின் படி 15 அத்தியாயம் 15 ஸ்லோகம் வேதேச சர்வே அகமேவ வேத்யா, வேதங்களில் உள்ள எல்லா மொழிகளும் ஒருவரை படிப்படியாக பரமபுருஷரை அடையும் பாதையை நோக்கி அழைத்து செல்பவையாக உள்ளன. பரமபுருஷர் தனிப்பட்ட ஆத்மா, பிரபஞ்ச சூழ்நிலை மற்றும் இவற்றுக்கு இடையில் உள்ள உறவு ஆகியவற்றை அறிவதே வேத இலக்கியத்தின் முழு நோக்கமாகும். உறவு அறியப்பட்டவுடன் அது செயல்பட துவங்குகிறது. அத்தகைய செயலின் பலனாக பகவானிடம் திரும்பி செல்லுதல் என்னும் வாழ்வின் இறுதி நோக்கம் மிகச் சுலபமாக நிறைவேற்றுகின்றது. துரதிருஷ்டவசமாக அங்கீகரிக்கப்படாத வேத பண்டிதர்கள் தூய்மை அடைவதற்குரிய சடங்குகளால் மட்டுமே கவரப்படுவர்களாக உள்ளனர். இதனால் இயற்கையான முன்னேற்றம் தடைபடுகின்றது. நாஸ்திகத்தன்மை கொண்ட அத்தகைய குழப்பமடைந்த மக்களுக்கு புத்த பகவான் இறை நம்பிக்கையின் சின்னமாக விளங்கினார். ஆகவே முதலாவதாக அவர் மிருகங்களை கொல்லும் பழக்கத்தை தடுக்க விரும்பினார். பகவானிடம் திரும்பி செல்லும் வழியில் மிருகங்களை கொல்பவர்கள் ஆபத்தான பேர்வழிகளாக உள்ளனர். ஆத்மா சில சமயங்களில் மிருகம் அல்லது ஜீவராசி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே மிருகவதை செய்பவர்கள் மற்றும் ஆத்மாவின் தனித்தன்மையை இழந்தவர்கள் ஆகிய இருவருமே மிருகவதை புரிந்தவர்கள் ஆவர். மிருகங்களை கொல்பவர்களால் பரமபுருஷனின் உன்னத செய்தியை சுவைத்து அனுபவிக்க முடியாது என்று பரிஷித் மகாராஜா கூறினார். ஆகவே பகவானை அடையும் வழியில் மக்களை பயிற்றுவிக்க வேண்டுமானால் முதலில் அவர்களை மேலே கூறியவாறு மிருகவதையை கைவிடுமாறு கற்பிக்க வேண்டும். ஆன்மீக தன்னுறு பெறுவதற்கும் மிருகவதைக்கும் எவ்வித சம்மதமும் இல்லை என்று கூறுவது புத்திகட்டத்தனமாகும். கலியுகத்தின் கோளாறுகளினால் ஆபத்தான இந்த தத்துவத்தை ஆதரிக்கும் பேரளவான சன்னியாசிகள் பலர் உள்ளனர். வேதங்களின் பெயரில் இவர்கள் மிருகவதையை பிரச்சாரம் செய்கின்றனர். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரும் மௌலானா சாந்த்காஜி என்பவரும் இடையில் நிகழ்ந்த உரையாடலில் இவ்விஷயம் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள மிருக பலியானது கசாப் கூடத்தில் நிகழும் கட்டுப்பாடற்ற மிருகவதையிலிருந்து வேறுபட்டதாகும். அசுரர்கள் அல்லது பெயரளவான வேத பண்டிதர்கள் வேதங்களில் உள்ள மிருக பலியை ஆதாரமாக காட்டுவதால் புத்த பகவான் வேதங்களின் அதிகாரத்தை போலியாக மறுத்தார். மிருகவதை எனும் துர்க்குணத்திலிருந்து மக்களை காக்கவும் உலகளாவிய சகோதரத்துவம், அமைதி, நேர்மை மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை பற்றி கூச்சலிடும் மூத்த சகோதரர்களால் நிராதரவான மிருகங்கள் கொல்லப்படுவதை நிறுத்தவுமே பகவான் புத்தர் வேதங்களை ஏற்க மறுத்தார். மிருகவதை இருக்கும் போது நீதி இருக்காது. பகவான் புத்தர் அதை முற்றிலும் நிறுத்திவிட விரும்பினார். இதனால்தான் அவரது அகிம்சை கொள்கை இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட பரப்பப்பட்டது. பொதுவாக பகவான் புத்தரின் தத்துவம் நாஸ்திகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அது பரமபுருஷர் ஏற்கவில்லை என்பதுடன் அந்த தத்துவ முறை வேதங்களின் அதிகாரத்தையும் ஏற்கவில்லை. ஆனால் அது உண்மை நிலையை மறைக்க பகவானால் கையாளப்பட்ட ஒரு சாதனமாகும். ஆனால் புத்தர் பகவானின் ஒரு அவதாரம் என்பதால் அவரே வேத அறிவை ஸ்தாபித்த மூல புருஷராவார். ஆகவே வேத தத்துவத்தை அவரால் விளக்கிவிட முடியாது. ஆனால் மேலெழுந்து வாரியாக அதை அவர் விளக்கினார். ஏனென்றால் சுரத்விஷர்கள் அல்லது பகவத் பக்தரிடம் எப்பொழுதும் விரோதம் கொண்டுள்ள அசுரர்கள் வேதங்களை சான்றாக கொண்டு பசுவதை அல்லது மிருகவதையை அதிகரிக்க முயல்கின்றனர். இது நவீன காலத்து சன்னியாசிகளாலும் இப்போது செய்யப்பட்டு வருகிறது. பகவான் புத்தர் வேதங்களின் அதிகாரத்தை முற்றிலும் மறுக்க வேண்டியிருந்தது. காரணத்தோடுதான் அவர் இதை இப்படி செய்தார். இல்லையென்றால் அவர் பகவானின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்க மாட்டார். அல்லது ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரான ஜெயதேவ் கோஸ்வாமி தெய்வீகமான பாடல்களால் அவரை துதித்து பாடியிருக்கவும் மாட்டார். பகவான் புத்தர் வேதங்களின் அவதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக காலத்துக்கு பொருந்தும் வகையில் வேதங்களின் ஆரம்ப நிலையில் உள்ள கொள்கைகளை பிரச்சாரம் செய்தார். சங்கராச்சாரியரும் கூட அவ்வாறுதான் செய்தார். ஆகவே புத்த பகவான் மற்றும் சங்கராச்சாரியர் ஆகிய இருவருமே தெய்வ நம்பிக்கையை வழியமைத்தனர். மேலும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் குறிப்பாக பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு முக்தியடையும் தன்னுணுப்பாதையில் மக்களை வழிநடத்தி சென்றார். பகவான் புத்தரின் அகிம்சை இயக்கத்தில் மக்கள் ஆர்வம் காட்டுவது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இவ்விஷயம் மிகவும் முக்கியமானது என கருதி கசாப்பு கூடங்களை அவர்கள் முற்றிலும் மூடிவிடுவார்களா? இல்லையெனில் அகிம்சை கொள்கை என்பதற்கு அர்த்தமே இல்லை. கலியுகம் துவக்கத்திற்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஸ்ரீமத் பாகவதம் துவக்கப்பட்டது. மேலும் புத்த பகவான் ஏறக்குறைய 2600 ஆண்டுகளுக்கு முன்தான் தோன்றினார். எனினும் ஸ்ரீமத் பாகவதத்தில் புத்த பகவானை பற்றி முன்னதாகவே கூறப்பட்டுள்ளது. அதுவே இந்த சாஸ்திரத்தின் ஆதாரமாகும். இத்தகைய முன்னெறிப்புகள் பல உள்ளன. அவை ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆதாரப்பூர்வமான நிலையே அவை சுட்டிக்காட்டுகின்றன. எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களிடம் உள்ள தவறு, மாயை, பொய் மற்றும் பூர்ணமற்ற நிலை ஆகிய 4 குறைபாடுகளும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லாதவை ஆகும். முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இக்குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாவர். ஆகவே அவர்களால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கண்டு அதை முன்கூட்டியே அறிவிக்க முடியும். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சஸ்வரோ மிலிதமேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மையம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககன லலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத் தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே நிலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நம. நிந்தசியாஜாவிதேரஹாஸ்ருதிஜாதம் சதய ஹ்ருதய தர்சித பசுகாதம் கேசவதேதா புத்த சரீரா జయ జగదీశ హరే, జయ జగదీశ హరే, జయ జగదీశ హరే, హరే కృష్ణ. సో నమ్మ వంద భాగవత ఉపన్యాసత్తుల వంద కడంద నాలుగు కడంద కొంచెం நாட்களா வந்து பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்துட்டே வரோம். இந்த அத்தியாயத்துல வந்து இந்த அத்தியாயத்தோட தலைப்பு வந்து கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம், கிருஷ்ணா தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படின்னு இந்த அத்தியாயம் சொல்லுது. அப்ப கிருஷ்ணா என்னென்ன அவதாரம் பண்ணிருக்காரு? சோ கிருஷ்ணா ஒரு அவதாரம் இல்ல, கிருஷ்ணா வந்து ஒரு தனி அவதாரம் இல்ல, கிருஷ்ணா தான் எல்லா அவதாரம் பண்றாங்க. அதனாலதான் ஜெயதேவ் கோஸ்வாமி பாடுறாரு, கேசவ தேதா மீன சரீரா, கேசவ தேதா புத்த சரீரா, கேசவ தேதா ராம சரீரா, கேசவ தேதா வாமன ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? ஜெயதேவ் கோஸ்வாமி மாதிரி பக்தர்கள் என்ன சொல்றாங்க, கேசவன் கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் வந்து ஒரு அவதாரம் பண்றாரு. கிருஷ்ணா ஒரு அவதாரம் பண்ணல, கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள், மூல முழுமுதற் கடவுள். கிருஷ்ண ஸ்வயம் பிரம்மா சொல்றாங்க, ராமாதி மூர்த்தி சகலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்துமான்யோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமக. கோவிந்தம் ஆதி புருஷன், கோவிந்தன் தான் ஆதி புருஷன். கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, கிருஷ்ணா தான் ஆதி புருஷன். அந்த கிருஷ்ணாட்டு இருந்தா எல்லா ராமர் நரசிங்கர் வராகர் எல்லா அவதாரம் பண்றாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து முழு முதற் கடவுள், கிருஷ்ணா தான் முழு முதற் கடவுள். அதனால மற்றவங்க வந்து குறைந்தவங்க இல்ல, எல்லாம் கிருஷ்ணாவுடைய சக்தி தான், கிருஷ்ணாட்டு இருந்து வர்றவங்க தான், கிருஷ்ணாவுடைய விரிவங்க தான், விஷ்ணு தத்துவங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணாட்டு இருந்து பலராமர், பலராமட்டு இருந்து சங்கர்ஷ்ணர், சங்கர்ஷன் வாசுதேவ பிரத்யும்ன நிருத்த சங்கர்ஷ்ணா, அகைன் வாசுதேவ சங்கர்ஷ்ணா பிரத்யும்ன நிருத்த சங்கர்ஷ்ணா, அப்புறம் காரணோஷாய் விஷ்ணு, கர்ப்போஷாய் விஷ்ணு, சிரோ, இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு கிருஷ்ணா. இப்படி ஒவ்வொரு அவதாரம் பகவான் பண்ணிட்டே இருக்காரு. இந்த இதெல்லாம் இதுக்கெல்லாம் மூலம் வந்து கிருஷ்ணா தான், அதான் கிருஷ்ணா தான் எல்லா அவதாரம். ஏதே ஜாம்சா கலோ பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். மற்ற எல்லா அவதாரங்களும் விஷ்ணு தத்துவங்கள், கிருஷ்ணாவுடைய விஷ்ணு தத்துவங்கள். கிருஷ்ணானது விஷ்ணு, தென் விஷ்ணுட்டு இருந்து எல்லாரும் வரும். இப்படி கிருஷ்ணா ஒரு அவதாரம் பண்ணாரு, மத்ஸ்ய அவதாரம் ஏன் பண்ணாரு, கூர்ம அவதாரம் ஏன் பண்ணாரு, வராக்க அவதாரம் ஏன் பண்ணாரு அப்படின்னு ஒன்னா படிச்சுட்டே வந்தோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம எட்டு அவதாரங்கள் படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து புத்த அவதாரம், பகவான் வந்து ஏன் புத்தரா, பகவான் வந்து ஏன் புத்தர அவதாரம் பண்ணாங்க, இந்த புத்த அவதாரத்தோட நோக்கம் என்னது, எதுக்காக பகவான் புத்தரா வந்தாரு. இப்ப ஜெகதீஷ் கோஸ்வாமி ரொம்ப அழகா பாரு, நிந்தசி யஜ்ய விதேரஹா ஸ்ருதி ஜாதம், ஸ்ருதினா வேதம், வேதங்களை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, மிருகத்தை வேதத்துல வந்து யாகம் பண்ணும்போது மிருகத்தை பலியிடலாம் சொல்லி, குதிரை பசு இந்த மாதிரி மிருகத்தை எல்லாம் யாகத்துல போடுவாங்க. நிந்தசி யஜ்ய விதேரஹா ஸ்ருதி ஜாதம், வேதத்துல சொன்னிருக்குன்னு சொல்லி மிருகங்களை எல்லாம் யாகத்துல போட்டுட்டே இருக்கான், நிறைய மிருகங்களை கொண்டுட்டே இருக்காங்க. சதய ஹிருதய தரிசித்த பசு காதம், பசுன்னா மிருகம், சதய ஹிருதய தரிசித்த பசு காதம், பாதா நிறைய மிருகங்களை கொண்டுட்டே இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்காக தான் பகவான் புத்த அவதாரம் பண்ணார். இங்க சொன்னாங்க ரொம்ப அழகா, புத்த அவதாரம் ஏன் பண்ணாங்க, ததோ கலோ சம்பிரவிருத்தே சம்மோகாய சுரத் விஷாம், சுரத் விஷாம் அப்படின்னா அசுரர்கள் நாஸ்திகர்கள், புத்தோ நாம்னா அஞ்சனா, புத்தோ நாம்னா அஞ்சன சுதா, அஞ்சனாவுடைய குழந்தையா, கயாங்கிற இடத்துல அஞ்சனாவை குழந்தையா புத்தர் தோன்றினார். கீக்கட்டேஷு பவிஷ்யதி, பவிஷ்யதினா தோன்ற போறாருன்னு அர்த்தம். ஏன்னா பாகவதம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தது, பாகவதம் சொல்லி 5000 வருஷம் ஆயிடுச்சு, புத்தர் அவதாரம் பண்ணி 2800 வருஷம் தான் இருக்கு. அப்போ புத்தர் அவதாரம் பண்ண போறாருன்னு முன்னே பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அதனாலதான் பாகவதம் வந்து மிக மிக உன்னதமான காவியம், மிக உயர்ந்த சாஸ்திரம். முன்ன நடக்கிறது, அப்போ நடந்துட்டு இருந்தது, பின்னாடி நடக்க போறது எல்லாமே பாகவதம் சொல்லும். இனி என்ன நடக்கும் கலியுகத்தில், அதுவும் பாகவதத்தில், கலியுகத் முடிவில் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடக்கும். அதனால பாகவதம் வந்து கிருஷ்ணர்ந்து வேறானதில்லை, பாகவதம் வந்து கிருஷ்ணாவுடைய இலக்கிய அவதாரம், கிருஷ்ணா வந்து பாகவத ரூபத்தில் இருக்கார். அதனால பாகவதம் வந்து நம்ம சாதாரண புஸ்தகமாக நினைக்கக்கூடாது. கிருஷ்ணரை வழிபடுறது, கிருஷ்ணரை வழிபடுறது எவ்வளோ முக்கியமோ அது போல பாகவதத்தையும் வழிபடணும். பாகவத வர்ஷிப் பண்ணு தினமும், நித்தியம் பாகவத சேவையா, தினமும் பாகவதத்துக்கு பூஜை பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அப்போ புத்த அவதாரத்தை வந்து முன்னாடியே பாகவதத்தில் சொல்லியிருக்கு, புத்தா வந்து தோன்ற போறாரு கலியுகத்தில், எதுக்கு மிருகவாதம் பண்றாங்க, நிறைய உயிர்களை கொண்டுகிட்டே இருக்காங்க, கருணையே இல்லை. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, கலியுகத்துல இன்னும் அதிகமாயிடுச்சு. முதலாவது வேதங்களை பயன்படுத்தி மிருகவதை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பண்றாங்க, முக்குக்கு முக்கு கசாப்பு கிடையாது, கசாப்பு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையான ரோட்ல போகவே முடியாது, ரோட்டு மேலே வச்சு வெட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, ரம்ஜான் பண்டிகை எதுவும் விட்டு வைக்க மாட்டான். எல்லா பண்டிகையிலும் கறி, மட்டன், சிக்கன், ஆடு மாடு கோழி எதையும் எல்லாத்தையும் திங்கணும், நாக்குடையது. இந்த இவங்க இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட கருணையை எதிர்பார்க்க முடியாது, கருணை அற்றவங்க. ஆனால் தத்துவம் பேசுவாங்க, எல்லாம் அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், மற்றவங்க மற்றவங்கள அன்பு செய்யணும். ஆனால் சாப்பிட்றது பூரா பிற உயிர்களை கொண்டு சாப்பிட்ற. இப்போ புத்தர் தோன்றிய சமயத்துலேயும் இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து கசாப்பு கிடையாது, ஆனால் கசாப்பு கடை மாதிரி தான் மிருகங்களை யாகத்தில் போட்டு போட்டு கொள்றது. அப்போ புத்தர் என்ன பண்ணார், அகிம்சா, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, பிற உயிர்களை கொள்றதை நிப்பாட்டணும், எந்த உயிர் எந்த ஜீவராசியும் எந்த உயிரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது, அவங்க மேலே கருணையாக இருக்கணும் அப்படிங்கிறத புத்தருடைய தத்துவம். புத்தருடைய தத்துவம் என்னது, அகிம்சா, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. ஸோ புத்தர் வந்து பகவானுடைய அவதாரம் தான், இல்லாட்டி ஏன் இங்கே பாகவதத்தில் புத்தரை பற்றி சொல்லணும். புத்தருடைய கொள்கை ஏறக்குறைய நாஸ்திக மாதிரி தான், வேதனா மாயினா பௌத்த கோயில நாஸ்தி. ஏன்னா புத்தர் வந்து கடவுளை ஏற்றுக்கல, வேதங்களை நிராகரிச்சார். புத்தர் வந்து என்ன பண்ணார், வேதமே கிடையாது, கடவுள் கிடையாது, எல்லாருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஆசைதான் காரணம், நம்ம ஆசையினால தான் இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னு புத்தர் என்ன பண்ணார், வேதங்களை நிராகரிச்சிட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வேதங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இங்கே ரொம்ப அழகாக சொன்னார் பொருளூரில் பிரபுபாத், பிரபுபாத் வந்து பொருளூரில் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொன்னாங்க, வேதங்களை வந்து யார்கிட்டருந்து கேட்கணும், சீடப்பரம்பிலிருந்து கேட்கணும். வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் வந்து சீடப்பரம்பிலிருந்து கேட்கும்போது தான் அதோடைய நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வேதத்துடைய நோக்கம் என்னது, கிருஷ்ணரை அடையிறது. வேதேச சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித்விதேக சாகம். கிருஷ்ணா சொல்கிறாரு, வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே. கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், அதாவது ஆச்சாரிய பரம்பரையில, குரு பரம்பரையில வரக்கூடிய பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டோம்னா தான் வேதங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்குவோம். இல்லாட்டி பேரளவான பண்டிதர்கள், நாங்கள் சாஸ்திரம் படிச்சிருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க தவறான வழியில கொண்டு போவாங்க. அப்படிதான் நடந்தது. சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்காம பக்தர்கள் வந்து பாண்டித்தியம் உள்ளவங்கிட்டருந்து கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரையும் தவறான வழியில் கொண்டு போயிடுது. எல்லாரும் மிருகத்தை யாகம் பண்ணுங்க, மிருகத்தை பலியிடுங்க, இப்படி கணக்கிட முடியாத அளவுக்கு மிருக பலி உயிர்களை கொண்டுட்டே இருக்காங்க, உயிரை கொண்டுட்டே இருக்கு. நம்மளை யாராவது கொல்ல வந்தால் நம்ம சும்மா இருப்போமா, இல்லை நம்மளை யாராவது வெட்ட வராங்க, குத்த வராங்க, நெருப்பில் தூக்கி போடுறாங்க அப்படின்னா நம்ம காப்பாற்றிக்கும்னு நினைப்போம். ஆனால் மிருகங்களுக்கு வந்து அது பாவம். என்ன என்ன பண்ணுவான், கசாப்பு கடையில் கசாப்பு கடையில் ஒரு ஆடு வெட்டின்னு இருப்பான், பக்கத்துல இன்னொரு ஆடு வந்து இலை சாப்பிட்டு இருக்கும், அது தெரியாது அடுத்தது என்ன வெட்ட போறான் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி மிருகங்கள் வந்து நம்மளோட அறிவு குறைஞ்சவங்க, அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மிருகங்களுக்கு என்ன தெரியும் பாவம் இல்லையா, அது அது கீழ்நிலை உயிரினம். இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவருக்கு ஒரு அஞ்சாறு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், பைத்தியமா இருக்கான். அதனால பெரிய பையன் போய் சொல்றான், அந்த பையன் வந்து நடுவில் இருக்கிற பையன், ரெண்டாவது பையன் வந்து புத்தி சரியில்லை அவனுக்கு, அவனை வெட்டிடலாமா, அவனை கொண்டுடுவோம்மா அப்படின்னா அப்பா அம்மா சரின்னு சொல்லுவாங்களா, சரி அவனை வெட்டிடு, நீ ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் அவன் புத்தி இல்லைன்னா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படுறேன், அவனுக்கு புத்தி சுவாதி நான் அவனை குளிக்க வைக்கிறேன், சாப்பிட கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன், அவனை வெட்ட அனுமதிக்க மாட்டேன். எந்த அப்பா அம்மாவும் பையன் புத்தி இல்லாதவனா வெட்ட அனுமதிக்க மாட்டாங்க. யாரும் அனுமதிப்பாங்களா, ரெண்டு நாலஞ்சு பசங்க இருக்கான், ரெண்டு மூணு பேர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான், ஒரு பையன் மட்டும் முட்டாளாக இருக்கான், பைத்தியமாக இருக்கான், அதில் வெட்ட விட்டுருவாங்களா, அவனை விடுவாங்களா மாட்டாங்களா, விட மாட்டாங்க, விடுவாங்களா மாட்டாங்களா, அனுமதிக்க மாட்டாங்க, எந்த அப்பா அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. அதே போல தான் பகவான் வந்து எந்த உயிரினையும் கொல்ல அனுமதிக்க மாட்டார், ஏன்னா எல்லாமே அவருடைய குழந்தைங்க, எல்லா ஜீவராசியும் பகவானுடைய குழந்தைங்க. இப்போ எந்த ஜீவராசியும் பகவான் கொள்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆனால் வேதங்கள் என்ன பண்ணிட்டாங்க, வேதங்களை காரணமாக வச்சு மிருகத்தை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது கூட ஒரு வகையில் அது கொலை இல்லை. இது வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கும் சாந்த் காசிக்கும் உரையாடல் நடக்கும். சான்காசி வந்து மிருகங்களை கொண்டதை பத்தி கேட்பார் சைத்திர மாப்பிட்ட. நீங்க வந்து ஏன் வேதத்தை பயன்படுத்தி மிருகங்களை பலியிடுறீங்க யாகத்துல? சைத்திர மாப்பு சொல்றாரு, நீங்க வந்து அசைவ உணவு சாப்பிடாதீங்க, நீங்க உயிரினத்தை கொண்டு சாப்பிடுறீங்கன்னு சைத்திர மாப்பு கேட்டேன். அதுக்கு சான்காசி கேட்கிறாரு, நீங்க கூட தான் உங்க சாஸ்திரத்துல கூட வேதங்களை வந்து யாகத்துல போடுறாங்களே, யாகத்துல வந்து மிருகங்களை வேதத்துல சொல்லியிருக்குன்னு போடுறாங்களே. அப்ப சைத்திர மாப்பு சொன்னாரு, அது வந்து கொலை இல்ல, ஒரு மிருகத்தை யாகத்துல போட்டாங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி திரும்ப அந்த மிருகத்தை புதிய சரீரத்தோட வர வைக்க முடியும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த பிராமணர் இருந்த எக்ஸ்பர்ட் வேதிக் சாண்டிங்ல, வேத மந்திரங்கள்ல தேர்ச்சி பெற்ற பிராமணர் இருந்தாங்க. ஒரு மிருகத்தை, ஒரு குதிரையை வந்து ஒரு யாகத்துல பலியிடுறாங்க வச்சுக்கோங்க, அந்த மந்திரம் சொல்லி திரும்ப அந்த குதிரையை வந்து புதிய சரீரத்தோட திரும்ப கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சக்தி பெற்றவங்களா இருந்தாங்க. ஆனா வேதத்துடைய நோக்கம் அது இல்ல, அதனாலதான் சைத்திர மாபு சொன்னாரு அதெல்லாம் தடை பண்ணியாச்சு, அதெல்லாம் எப்பயோ தடை பண்ணியாச்சு. இப்ப கலியுகம், கலியுகத்துல வந்து யாகத்துல மிருகங்களை பலியிடுறது ஏற்கனவே தடை செய்யப்பட்டாச்சு, கிடையவே கிடையாது, நாங்க இப்ப அதை பண்றது இல்ல அப்படின்னு சொன்னார் சைத்திர மாபு. ஏன்னா வேதத்துடைய நோக்கத்தை விட்டாச்சு, வேதத்துடைய நோக்கு கிருஷ்ணர் அடையிறது தான். ஆனா என்ன பண்ண, வேதங்கள்ல நிறைய பலன் நோக்கு செயல் இருக்கும், இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண அந்த பலன் கிடைக்கும். அதுக்காக ஜனங்க வந்து அதுல போய் தவறான வழி நடத்தப்பட்டு வேதங்களுடைய அந்த மலர் மொழிகளால் கவரப்பட்டு வேதவாதர் அதை பார்த்தா கிருஷ்ணன் சொல்றார். வேதங்கள்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஸ்லோகம்லாம் படிக்கிறது, அது அப்படியே மயங்கி போய் அதுலயே போயிடுவான். இப்போ இந்த பூஜை பண்ணும், அந்த ஹோமம் பண்ணும், இந்த யாகம் பண்ணும், அப்ப இந்த யாகம் பண்ணும்போது அந்த மிருகத்தை பலியிடணும், அப்படிலாம் பண்ணி தன்னுடைய தனக்கு நன்மை கிடைக்கணும், தனக்கு புண்ணியம் கிடைக்கணும் பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த ஃபேக்ட் என்னதுன்னா, உண்மை என்னன்னா அது அவ்வளோ நல்லது இல்லை. அதனாலதான் புத்தர் வந்து எதை காரணத்துக்காக பண்றாங்க, யாகத்துல மிருகத்தை கொள்ளாதுன்னா யாகத்துல சொல்லியிருக்க, வேதத்துல சொல்லியிருக்குன்னா. ஓ வேதத்துல சொல்லியிருந்தா நீ பண்றியா, அப்ப வேதமே கிடையாது, வேதம் கிடையாது, கடவுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் சூன்யம், எல்லாம் அழிஞ்சிரும், எதுவுமே இருக்காது. நிர்விசேஷ் சூன்யவாதம், நிர்விசேஷம் சூன்யவாதம், எல்லாமே சூன்யம்தான், ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆசைதான் காரணம் அப்படின்னு புத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணார், அகிம்சை தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணார். அப்ப இந்த புத்தருடைய தத்துவத்துல நிறைய பேர் கவரப்பட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாஸ்திகர்கள், இவங்க எல்லாம் வந்து இந்த புத்தருடைய தத்துவத்தால கவரப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மிருக பலி பண்ணிட்டு இருந்தவங்களும் புத்தருடைய அந்த அவருடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கும் இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்க பெரிய பெரிய மன்னர்களும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க, அசோகர், மௌரியர், இந்த மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள் வந்து புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றினாங்க. அதனால புத்தருடைய தத்துவம் என்னாச்சு, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பரவாயிருச்சு, எல்லா இடத்துலையும். எதுக்காக புத்தர் தத்துவம் உலகம் முழுவதும் பரவச்சு, மிருக வதையை நிப்பாட்டணும், உயிர்கொலை பண்ணக்கூடாது, அகிம்சை கொள்கையை பின்பற்றணும் அப்படிங்கறத புத்தருடைய நோக்கம். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், புத்தர் வந்து பகவானுடைய அவதாரம், அப்படி இருக்கச்சே வந்து அவர் ஏன் வந்து வேதங்களை நிராகரிச்சாரு, வேதங்களை வந்து நிராகரிச்சுட்டா எப்படி ஒருத்தர் வந்து தர்மப்படி வாழ்வான், அப்ப வேதங்களை நிராகரிச்சா அவன் தான் சொல்றதா கரெக்ட்னு சொல்லுவான், நான் சொல்றதா கரெக்ட், என்னுடைய தத்துவம் இது, புதுசு புதுசா ஒருத்தர் ஒரு ஒரு தத்துவம் சொல்லுவான், எல்லாரும் மனம் போன போக்குல செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, யாருமே வந்து பக்தி பாதைக்கு வரமாட்டாங்க, பகவான்கிட்ட வரமாட்டாங்க. வேதங்களுடைய நோக்கம் வந்து மோக்ஷம், தர்ம அர்த்த காம மோக்ஷம், இறுதியில பகவான் அடையணும், இறுதியில பகவான் அடைவதா வேதத்துடைய நோக்கம். ஆனா அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல, அந்த புத்தர் தோன்றிய சமயத்துல, புத்தர் பகவான் வந்து அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணாங்க, இப்படிதான் பண்ண வேண்டி இருந்தது. அந்த இடம் நேரம் காலம், எல்லாத்துக்கும் இடம் நேரம் காலம் இருக்கு, இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த காலத்துல இப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜனங்க பூரா புலன்பத்துல மூழ்கி போயிருக்காங்க, மாமிச உணவு நாத்திகர்கள் இருக்காங்க, அயோக்கியர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல வேதங்களை பயன்படுத்தி மிருக உதவி பண்றவங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட போய் கிருஷ்ண பக்தி பண்ணுங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க, கிருஷ்ண பக்தி கிடையாது, அவங்க நோக்கெல்லாம் புலன்பு அனுபவிக்கிறது தான். அப்ப என்ன பண்ணணும், அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண பக்தி பாதை கொண்டு வரும், சடனா கொண்டு வர முடியாது. ஒருத்தருக்கு வியாதி வந்து, வியாதி நல்லா பரவிடுச்சு உடம்பு பூரா, உடனே வியாதி குணப்படுத்த முடியாது, கொஞ்சமா மருந்து கொடுத்து கொடுத்து அந்த வியாதியை குறைச்சிட்டே வரணும், அப்படிதான் பண்ணுவாங்க. சடனாக வந்து எனக்கு உடனே சரியாகணும்னா சரியாது. அந்த மாதிரி வியாதி, என்ன வியாதி, பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணும், வேதங்களை பயன்படுத்திட்டு கிருஷ்ணரை விட்டுட்டு வேதங்கள் மூலமா புலன்பு அனுபவிக்கணும் அப்படிங்கறத ஜனங்களுடைய வியாதி. அப்ப அதை குணப்படுத்தணும் முதல்ல. அப்ப புத்தர் என்ன பண்ணாரு, ரிஜெக்ட் பண்ணார், வேதங்களே கிடையாது ரிஜெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் புத்தர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய தத்துவத்தை ஸ்ட்ராங்கா உறுதியா பிரச்சாரம் பண்ணார். எல்லாரும் புத்தருடைய கொள்கையை பின்பற்றினாங்க. என்ன புத்தருடைய கொள்கை, புத்தருடைய கொள்கை ஒன்பது தத்துவம் இருக்கு. ஒன்பது தத்துவம், ஒன்னு வந்து படிப்பு வந்து நித்தியமானது. ஆனா படிப்பு நித்தியமானதுதான், படிப்பு வரை ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. இது அவனுடைய முதல் தத்துவம். ரெண்டாவது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அழியக்கூடியது, பொய்யானது. இந்த பிரபஞ்சம் பொய்யானது, அழியக்கூடியது இல்லை, இந்த பிரபஞ்சமே பொய்யானதுன்னு சொல்லலாம். அப்புறம் நான்கிறதா உண்மை. ரெண்டாவது, நாலாவது, பிறப்பு இறப்பு தொடர்ந்து நிகழ்கிறது, பிறப்பு இறப்பு இருந்துட்டே இருக்கும். அஞ்சாவது, தத்துவத்தினை புரிந்து கொள்வதற்கு ஒரே வழி புத்தர் தான், புத்தர் தான் ஒரே வழி தத்துவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆறாவது, நிர்வாணா அல்லது அழிவு என்பது இறுதி குறிக்கோள், சூன்யவாதம் அதுதான் லட்சியம். ஏழாவது, புத்தரின் தத்துவம் மட்டுமே உண்மையானது, தத்துவ பாதை, ஆன்மீக பாதையில வந்து புத்தருடைய தத்துவம் தான் உண்மையானது. எட்டாவது, வேதங்கள் மனிதர்களால் துவக்கப்பட்டவை. ஒன்பதாவது, புண்ணிய செயல்கள் மற்றும் மற்றொரு கருணை காட்டுதலே முக்கியமானது. இதுதான் அவருடைய தத்துவம். ஆனா இந்த தத்துவத்தை எல்லாம் உடச்சு பீஸ் பீஸ் ஆகிட்டாங்க பின்னாடி வந்த ஆச்சாரியெல்லாம். ஒன்று ஒன்னா பார்த்துட்டு வருவோம் என்னென்ன எப்படி பண்ணாங்க. புத்தருடைய தத்துவம் வந்து ஏறக்குறைய நாஸ்திகம் தான். ஏன்னா வேதமே கிடையாதுன்னா அவன் அவன் இஷ்டம் படி எல்லாம் பண்ணணும், இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா மிருகவாதம் நின்று போச்சு. புத்தருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஒன்பது கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க எல்லாம். கடவுள் கிடையாது, நான் தான் எல்லாம், எல்லாமே சூன்யவாதம், எதுவுமே கிடையாது, இந்த உலகம் பொய்யானது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. புத்தருடைய தத்துவம் இந்த ஒன்பது தத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்க, மிருகவாதம் நின்று போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏறக்குறைய அவங்கள நல்வழிப்படுத்தியாச்சு. மிருகங்களை கொண்டுட்டு இருந்தவங்கள அட்லீஸ்ட் மனுஷனாவது சிந்திக்க வச்சாச்சு, நல்வழிப்படுத்தியாச்சு. அடுத்த கட்டத்தில் அவங்கள இன்னும் பக்குவப்படுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பக்குவப்படுத்தி கூட்டி கொண்டு வரணும். அப்போ மிருகவாதியை நிப்பாட்டினதுக்கப்புறம் புத்தர் வந்து மிருகவாதியை நிப்பாட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்தார், ஆதிசங்கராச்சாரி. ஆதிசங்கரர் வந்து திரும்ப வேதங்களை கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணார், அவரும் அப்படிதான் யோசிச்சார், நான் வந்து வேதங்களை திரும்ப கொண்டு வரணும், ஆனால் நான் நேரடியாக போய் கிருஷ்ண பக்தி பண்ணுங்கன்னு சொன்னால் எவனும் கேட்க மாட்டான், ஏற்கனவே எல்லாம் ஸ்பாயில் கெட்டு போயிட்டாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட என்ன பண்ணணும், அவன்கிட்ட மாயாவாதம் சொல்லி தான் அவனை கொண்டு வரணும். மாயாவாதம், மாயாவாதம்னா இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்றது. அப்போ ஆதிசங்கர் என்ன பண்ணாருன்னு, புத்தருடைய தத்துவத்தில் வழியே அப்படியே போய் அவங்கள வந்து வேதங்களை ஏற்றுக்க வச்சார். புத்தர் வேதம் இல்லைன்னா, வேதம் இருக்கு, வேதங்கள் தான் எல்லாம் சொல்லியிருக்கு, பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்ம சத்தியம், இந்த உலகம் தான் போய், இது ஆதிசங்கருடைய தத்துவம். அந்த பிரம்மம் நம்மளும் ஒன்று தான், நம்ம தான் அந்த பிரம்மம் அப்படின்னு ஆதிசங்கர் வந்து பிரம்ம தத்துவத்தை உறுதிப்படுத்தினார். ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நம்மளும் கடவுள் ஒன்றுன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதுவும் இடத்துக்கு நேரத்துக்கு காலத்துக்கு அந்த மாதிரி தான். ஆதிசங்கரர் வந்து இடம் நேரம் காலத்துக்கு அந்த மாதிரி தான் மாதிரி சொன்னார், இல்லாட்டி அவன் வேதமே எடுத்துக்க மாட்டான். நம்மளும் கடவுள் தானா, அப்போ அந்த பிரம்மத்து தான் எல்லாம் வந்து தோண்டியிருக்கா, அந்த பிரம்மத்தில் தான் புத்தருடைய தத்துவம் என்னது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது, ஒன்று எல்லாம் சூன்யம், இல்லை சூன்யம் இல்லை, இருக்கு அந்த பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்துல என்ன சொன்னார், புத்தருடைய தத்துவம் படைப்பை ஏற்றுக்குது, ஆனால் படைக்கப்பட்டவங்களை ஏற்றுக்கல. ஆதிசங்கர் என்ன பண்ணாரு, படைப்புன்னு ஒன்று தான் படைச்சவன் ஒருத்தர் இருக்கணும்ல, அந்த படைத்தது தான் பிரம்மம், அந்த பிரம்மம் நம்மளும் ஒன்று தான். ஓ அப்படியா, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. ஆமாம், நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம்ல, அப்போ இங்கே பார்க்குறோம்ல, இந்த உலகம் பொய், அந்த பிரம்மம் தான் உண்மையோ உண்மை, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த உலகம் பொய், புத்தர் சொன்னார் உலகம் பொய்னாரு. ஆனால் ஆதிசங்கர் என்ன சொன்னார், உலகம் பொய் தான் கரெக்டு, புத்தர் சொன்னது கரெக்டு தான், படைப்பு இருக்கு கரெக்டு தான், புத்தர் சொன்னது கரெக்டு தான், உலகம் போய் தான். ஆனா புத்தர் என்ன சொல்லல, பிரம்மன் ஒன்னு இருக்குன்னு சொல்லலையே, அது இருக்கு, அந்த பிரம்மம் எது, நம்ம தான் அந்த பிரம்மம். அப்படியா, இது தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வேதத்தை ஆதிசங்கரன் வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்குற, வேதத்தை திரும்ப கொண்டு வர, திரும்பி கொண்டு வந்து எல்லாரையும் மாயாவாதம் பண்ண வைக்க, மாயாவாதம் பயிற்சி பண்றாங்க. எல்லாரும் நானும் கடவுள் ஒன்று தான், நான் இந்த உடலை விட்டதும் இங்க சொன்ன புத்தர் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு உண்மை நிகழ்கிறது. ஆனா புத்தர் என்ன சொல்லல, ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது, உடலுக்கு தான் பிறப்பிறப்பு. புத்தர் வந்து சூன்யவாதம் சொன்னதுனால பிறப்பு இறப்பு இருக்கு, கரெக்ட், பிறப்பிறப்பு ஏத்துக்கிறோம், ஆனா ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அது ஆசிரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ண, ஆத்மாக்கு பிறப்பு இருக்கு, உடல் தான் பிறக்குது இருக்குது, ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. ஏன்னா ஆத்மா நித்தியமானது, அது பிரம்மம். ஓ, இது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு, புத்தர் அதை பத்தி சொல்லலையே அப்படின்னு. அப்போ நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான்கிறது என்ன சொன்னார் இங்க புத்தர் மூணாவது பாயிண்ட், நான் என்பதே உண்மை. ஆமா, நான் உண்மைதான், ஆனா நான்கிறது என்னது? ஆத்மா. புத்தருடைய தத்துவம் ஆத்மா ஏத்துக்கல, எல்லாம் முடிஞ்சது, சூன்யம், இந்த உடலை விட்டு அவ்வளவுதான், எல்லாம் அழிஞ்சுது, அழிஞ்சு போயிடும், நிர்வாணம். ஆனா ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? கிடையாது, நான்கிறது ஆத்மா, அது பிரம்மம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்தி பாதை எழுதுன்னு வராங்க. நாஸ்திக தன்மையிலிருந்து சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்களை ஒரு ஒரு பாயிண்டா அவர் வந்து புத்தருடைய வழியிலேயே போய், படைப்பு நித்தியமானதுதான், ஆனா அந்த அது படைப்புக்கு பின்னாடி ஒரு பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மம் தான் நம்ம அப்படின்னு ஆதிசங்கர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் நம்மளும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. அந்த பிரம்மம் தான் நம்ம, என்ன அர்த்தம்? அந்த அது பிரம்மம், நானும் அந்த பிரம்மம் தான். நான் இங்க வந்துட்டேன், இந்த உலகத்து இந்த உடலை விட்டது, நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிடுவேன். இதுதான் மாயாவாதம். அப்புறம் என்ன சொன்னாங்க? நாலாவது பாயிண்ட், ஆத்மா, ஆத்மா பத்தி புத்தர் சொல்லல. ஏன்னா ஆத்மா ஆத்மா புத்தர் ஏத்துக்கவே இல்லை. ஆத்மா புத்தர் என்ன சொல்லல? சூன்யம், எல்லாம் அழிஞ்சு போடுன்னு. அஞ்சாவது பாயிண்ட், தத்துவத்தினை புரிந்து உள்ளதுக்கு ஒரே வழி புத்தரே, புத்தர் தான் ஒரே வழி. ஆனா ஆதிசங்கர் இல்ல, அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதை, உபநிஷதங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆதிசங்கர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அவருடைய மாயாவாத தத்துவம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இன்னும் அதெல்லாம் படிக்கச்ச வந்து கொஞ்சம் கொஞ்சமா புத்தருடைய தத்துவத்தை விட்டுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? நிர்வாணம் அல்லது அழிவு என்பது இறுதி குறிக்கோள். அதான் சூன்யவாதம் தான் அவங்க லட்சியம், எல்லாம் முடிச்சு போயிடும், இறந்து போனா எல்லாம் முடிச்சது, அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் நாஸ்திக தத்துவம். புத்தரின் தத்துவம் மட்டுமே தத்துவத்துக்கு, புத்தருடைய தத்துவம் தான் ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கப்புறம் அதை விட ஒரு சிறந்த தத்துவம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடையது. அதுக்கப்புறம் வேதங்கள் மனிதரால் தொகுக்கப்பட்டவை, இதுதான் அவங்களுடைய தத்துவம். இதை வந்து அதுக்கு பின்னாடி வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் இந்த எல்லா கொள்கையும் முறியடிச்சிட்டாங்க. ஏற்கனவே நிறைய என்ன ஆதிசங்கர் முடியடிச்சிட்டார். ஏற்கனவே வந்து ஆதிசங்கர் வந்து புத்தருடைய தத்துவம் கிடையாது, அது வந்து அவர் சொன்னதுலேருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காமிச்சார். அவர் உடலுக்கு அழிவற்றது வந்து பிறக்குது இருக்குது சொன்னார். ஆமாம், உடல் தான் பிறக்குது இருக்குது, ஆத்மா பிறக்கிறது இருக்கிறது இல்லை. அப்போ ஆத்மாவை பற்றி சொல்கிறார் ஆதிசங்கர். தென் ஆத்மா வேதம் என்ன பண்ணார்? வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார், பிரம்மத்தை பற்றி சொன்னார், ஆத்மாவை பற்றி சொன்னார், ஆனால் பகவானை பற்றி சொல்லு. ஏன்னா அவர் மாயாவாதம் சொன்னார். அந்த நேரத்தில் அவர் அப்படி தான் சொல்லணும், இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவன்ட்ட நம்ம தான்ப்பா அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்படியா, நம்ம தான் அந்த பிரம்மமா, இது தெரியாம போயிடுச்சே அப்படி பண்ணும். அப்படி அடுத்த கட்டம், முதல் கட்டம் சுத்தமா போயிருந்தது, ரெண்டாவது கட்டத்துல கொஞ்சமாவது அவங்கள வந்து வேதங்களை பின்பற்ற வச்சார் ஆதிசங்கர். அதுக்கப்புறம் ராமானுஜர், மதுவாச்சாரியர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? திரும்பவும் உறுதியா வைஷ்ணவத்தை பண்ணாங்க. பிரம்மம் இருக்கு, ஆமா பிரம்மம் இருக்கு, ஆனா நம்மளும் அந்த பிரம்மம் ஒண்ணும் இல்ல, அது பரபிரம்மம், நம்ம சின்ன பிரம்மம், அந்த பிரம்மத்தோட சிறிய அம்சம். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மமே என்னுடைய உடல் இருந்து வரக்கூடிய தேஜஸ்ங்கிறார் பகவான். ஸோ பகவான் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், ராமானுஜர், மதுவாச்சாரியர். புத்தருடைய தத்துவம் சூன்யவாதம், ஒண்ணுமே கிடையாது. ஆதிசருடைய தத்துவம் அத்வைதம், ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், நம்மளும் எல்லாம் பகவான் எல்லாம் ஒண்ணுதான். மதுவாச்சாரிய தத்துவம் இல்ல, ரெண்டு துவைதம், அது வேற நான் வேற, நான் அதுகிட்ட இருந்து வந்திருக்கேன், நான் பகவான் இருந்து வந்தாலும் நானும் பகவான் ஒண்ணு இல்ல, ரெண்டு தான், வேற வேற தான், நான் வேற பகவான் வேற, கிருஷ்ணா நானும் ஒண்ணு இல்ல. அப்ப எவ்வளவு தூரம் மாறி வந்தாச்சு, புத்தருடைய தத்துவத்தை வந்து முறியடிச்சிட்டாங்க எல்லாரும். ஆதிசங்கர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சாங்க, அவருடைய தத்துவம் கூட மாயாவாதம் தான், அது இன்னொரு டேஞ்சர். புத்தனாவது புத்தருடைய தத்துவம் அது கடவுளை ஏத்துக்கல, ஆதிசங்கர தத்துவம் இன்னும் ஆபத்து, நான் தான் கடவுளுங்கிறது, நான் தான் அந்த பிரம்மம், அப்ப இன்னும் கொஞ்சம் கூட ஆபத்தாயிருச்சு. அவர் வேதம் கொண்டு வந்தாரு, ஆனா வேதத்துக்கு பொய்யான அர்த்தம் கப்பிச்சிட்டாரு, அது பவானி கட்டளை தான். அந்த நேரத்தில் அவர் அப்படிதான் பண்ண வேண்டியிருந்தது. மாயாவாதம் அசஸ் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மையவி விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்ட சொல்ற, மாயாவாதம், மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் செய்யறதுக்காக கலியுகத்தில் நான் தோன்ற போறேன், பிராமண குலத்தில் தோன்று போய் தோண்டிட்டு போய் பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறேன், இது பகவானுடைய கட்டளை, அது நான் நிறைவேற்றணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரியம் வந்தாங்க. அண்ட் இறுதியா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தது. சைத்தன்ய மகாபிரபு தத்துவம் என்னது? ஒன்றானது வேறானது, அச்சிந்தியா வேதா அபேத தத்துவா அப்படின்னா, எஸ் கடவுள் நம்மளும் ஒண்ணுதான் ஆனா வேறானவங்க. எப்படி ஒன்னானவங்க? குணத்துல நானும் கடவுள் ஒன்னானவர் ஆனா அளவுல வேறானவர். தன்மையில கடவுள், ஆமா அவர், அவர் சந்தோஷமானவர் நானும் சந்தோஷமானவர், அவர் நித்தியமானவர் நானும் நித்தியமானவன், அவர் ஆன்மீகமானவர் நானும் ஆன்மீகமானவன், ஆனா அவரு நானும் ஒண்ணு இல்லை, ஒன்றானது அதே சமயத்தில் வேறானது. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு தத்துவம். இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரியர் அமைச்சு வச்சார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ணன் நகையன்யா. ஸ்ரீ ராதாவும் கிருஷ்ணாவும் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்க. கிருஷ்ணா ஸ்வயம் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்தாற் போல ஒவ்வொரு ஆச்சாரியர் அமைச்சு வச்சுட்டு இறுதியில் அவரே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். எதுக்காக? கிருஷ்ண பிரேம பிரதாயதே. நமோ மகாவதன்யாய. கிருஷ்ணா எல்லா அவதாரம் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணா நிறைய அவதாரம் பண்ணிருக்காங்க. ராமர், நரசிங்கர், வராகர் எல்லா அவதாரம் பண்ணிருக்காங்க. ஆனா நமோ மகாவதன்ய ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே. கிருஷ்ண பிரேமம், அதுதான் வேதத்தினுடைய லட்சியம், அதுதான் மனிதனுடைய குறிக்கோள், அதை தான் அடையணும். கிருஷ்ண மேல உள்ள தூய்மையான பிரேமத்தை எல்லாரும் கொடுக்கணும், அதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய முடிவு. அது கொடுக்கறதுக்காக பகவானே சைத்தன்யர் வந்தார். கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரவத்தை செய்யணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்க? கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். தென்னிந்தியா யாத்திரை வந்து சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் பகவான் நாமத்தை சொல்லுவாங்க. பகவான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாங்க? இப்படி போச்சு வந்து கீர்த்தன் பாண்டே போவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அழகுலாம் அவருடைய கீர்த்தனம், அவருடைய அந்த தேஜஸ் உடல் இருந்து வரக்கூடிய தேஜஸ் எல்லாம் பார்த்து அவங்க சைத்தன்ய மகாபிரபு இன்னும் புரியாத ஒரு அன்பு அவங்களுக்கு ஏற்படும். சைத்தன்ய மகாபிரபு யாரா பார்த்தாங்கன்னா ஹரி 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 ஹரின்னு சொல்லுவாரு. அவங்களுக்கு ஹரி 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 ஹரின்னு சொல்லுவாரு. எப்படி சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ அவ்வளவு பேரையும் பகவான் நாமத்தை சொல்ல வச்சு வைஷ்ணவராக்கு. கிருஷ்ணருடைய அன்பு, கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமம் எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துட்டே வர. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் புத்தருடைய குருவை சந்திக்கிறார். புத்தர், அதாவது புத்தருடைய தத்துவம் எப்படியோ எப்பயோ முடிஞ்சு போச்சு, ஆனா இன்னைக்கு புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. யாரு? அறிவில் குறைந்தவங்க. ஏற்கனவே புத்தருடைய தத்துவத்தை ஆதிசங்கர் முடியடிச்சாரு, மதுவாச்சாரிய, ராமானுஜர் எல்லாம் முடிச்சு போட்டாங்க. இனி புத்த தத்துவத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் ஜனங்க வந்து அதில் கவரப்பட்டு கொஞ்சம் கூடி புத்த தத்துவத்தை பின்பற்றவங்க இருக்காங்க நிறைய பேர். ஸ்ரீலங்கா தாய்லாந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா புத்தருடைய கொள்கை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சாரியர் வந்தாச்சு, எல்லாத்துக்கு மேலே சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டார், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு? தென்னிந்திய யாத்திரை வந்திருக்கும் போது புத்தருடைய குருவை சந்திக்கிறார். இந்த புத்தருடைய இதில் வெளியில் வரக்கூடிய புத்தருடைய கொள்கைகளை பின்பற்ற புத்திஸ்ட் பௌத்தர்கள், அவங்க பௌத்தர்கள் பேர், கிருஷ்ண புத்தருக்கு பௌத்தர்னு பேர், கௌதமர், கௌதம புத்தர், அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றக்கூடியவங்க, புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவங்க பௌத்தர்கள். அந்த பௌத்தர்களை வந்து சந்திக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஆயிரக்கணக்கான சீடர்களோட அந்த பௌத்த குரு உட்கார்ந்துருக்கார். சைத்தன்ய மகாபிரபு அவருக்கும் உரையாடல் நடக்குது, கான்வர்சேஷன். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா தான், ஆனால் ஒரு பக்தனுடைய ரூபத்தில் இருக்கார், ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர், வைஷ்ணவர், கிருஷ்ண பக்தன் போல சைத்தன்ய மகாபிரபு தன்னை காமிச்சுக்கிறார். அப்போ ஒரு ஆச்சாரியங்கிற முறையில சைத்தன்ய மகாபிரபு அந்த புத்தருடைய குருகிட்ட பேசுறார். இந்த ஒன்பது தத்துவங்களையும் பீஸ் பீஸா உடைக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. நீங்க வேதங்களை, வேதங்கள் வந்து மனுஷன் எழுதியிருக்கான்னு சொல்றாரு புத்தர். வேதங்கள் எப்படி மனுஷனால எழுத முடியும்? அப்படி ஒரு மனுஷன் எழுதிருந்தா அதை யாரா பின்பற்றுவாங்களா? வேதங்களை வந்து சாதாரண மனிதனால் துவைக்க முடியாது. கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில, வேதை சர்வி அகமே கிருஷ்ண, வேதங்களை தொகுத்தது பகவான் தான். வேத வியாசாய வியாச ரூபாய வியாச வியாசதேவ கிருஷ்ணாவோட சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். இப்போ பகவானால் சக்தி அளிக்கப்படாத ஒருதுனால எப்படி வேதங்கள் எழுத முடியும்? அப்போ அதை எப்படி நம்ம அதிகாரப்பூர்வமான சாஸ்திரமாக ஏற்றுக்க முடியும்? சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறாரு, அவங்ககிட்ட வாதம் செய்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க வேதங்கள் மனுஷங்க எழுதினாங்க, மனுஷனுக்கு நாலு குறை இருக்கு, மனுஷங்களுக்கு நான்கு குறை இருக்கு. என்னென்னது? தவறு செய்கிறவங்க, குழந்தைகள் குறைபாடானது, மாயைக்குட்பட்டவங்க, ஏமாற்றம், ஏமாற்றுக்காரர்கள். ஆனா இந்த வேதங்கள் வந்து நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டது, நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டது. புத்தர் வந்து 2800 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றிருக்காரு, ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்தில் இருக்கே, அப்ப எப்படி இது குறையுடைய சாஸ்திரமா இருக்க முடியும்? அப்ப சாஸ்திரங்கள் குறைவற்றது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சைதன்யமாவுக்கு கொடுத்து சைதன்யமாவுக்கு அவங்க பேசி ஜெயிக்கவே முடியல. சைதன்யமாவுர் மட்டும் இல்ல, மதுவாச்சாரியர், ராமானுஜர் இவங்கெல்லாம் கூட புத்தருடைய தத்துவத்தை முறியடிச்சிட்டாங்க. சைதன்யமாப்ரு அவங்களுடைய வழியில வந்து சைதன்யமாப்ரு என்ன பண்ணார்னா, தனியா இந்த தத்துவத்தையும் சொல்லல, ஏற்கனவே இருக்கிறதா சொன்னாரு. பாருங்க, மதுவாச்சாரியர் சொல்லியிருக்காங்க, ராமானுஜர் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க. இனி போய் நீங்க இதை ஃபாலோ பண்றீங்க, அவங்களெல்லாம் என்ன பேசுறதே தெரியல. எல்லாத்தையும் இந்த 9 பாயிண்ட், அவங்களோட 9 கொள்கையும் சைதன்யமாப்ரு முறியடிச்சார். அந்த புத்த குருக்கு வந்து அப்படியே என்ன பேசு, அவனுக்கு வார்த்தையே வரல. சைதன்யமாப்ரு வந்து இந்த ஓரொரு பாயிண்டையும் டிஃபீட் பண்ணிட்டே வந்தார். பகவான் இருக்காரு, அவர் முழு முதற் கடவுள், அவர் குரூபா இருக்கு, இந்த உலகம் பொய்யானதுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த பொய் இல்ல, இது தற்காலிகமானது, ஆத்மா இருக்கு, ஆத்மா வந்து கிருஷ்ணாவுடைய அம்சம், எல்லாம் சொல்லிட்டு வந்தார். வைஷ்ணவ தத்துவங்களை போதிச்சார். தென் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க தோத்தே போயிட்டாங்க, தோத்து போயாச்சு, ஜெயிக்க முடியல சைதன்யமாப்ருவை. உடனே அந்த புத்த குருக்கு வந்து பொறாம வந்துருச்சு சைதன்யமாப்ரு மேல. இந்த வைஷ்ணவர் வந்து, இந்த சன்னியாசி வந்து எல்லாரும் என்ன அவமானப்படுத்திட்டாரு, அதனால இவரை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புத்த குரு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய தட்டு, பித்தளை தட்டு, பிராஸ் தட்டு, சும்மா கனமான தட்டு, சும்மா பெரிய தட்டு இருக்கும், தட்டு பூரா மாமிச பலகாரங்களை கொண்டு வர, கொண்டு வந்து இதான் பிரசாதம் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு சைத்தன்யமாப்ரு. சைத்தன்யமாப்ரு ஒரு வைஷ்ணவ சன்னியாசி, அவர் பழங்களையும் கிழங்குகளையும் தானியங்களையும் கொடுக்கணும், ஆனால் என்ன கொடுத்தாரு, அசைவ உணவுகள், அசைய உணவு கொண்டு வந்து சைத்தன்யமாவுக்கு படைக்கிறார், சாப்பிடுங்க நீங்கள். சைத்தன்யமாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் சைத்தன்யமாப்ரு அவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க, வைக்கும்போது ஒரு பெரிய பருந்து அப்படி பறந்து வந்து அவன் கொண்டு வரைச்ச அந்த பிளேட்டை தட்டி விட்டு, தட்டி விட்டு அந்த அசைவ உணவெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அந்த பிளேட் என்னாச்சு, மேலே போய் தூக்கி போய் அந்த பருந்து வந்து, பெரிய பருந்து, அந்த பிளேட்டும் நல்லா கனமான பிளேட்டு, மேலே தூக்கின்னு போயிச்சு அந்த குருவோடைய தலை மேலே போட்டு, அந்த பிளேட்டோடைய அந்த ஷார்ப்னஸ், அந்த கூர்மையான அடிப்பட்டு அவன் மண்டை கீறி போய் ரத்தம் வந்து அவன் மயங்கி விழுந்துட்டான். ஐயோ அப்படின்னு கத்தின்னு விழுந்தான் அந்த புத்த குரு. அப்போ இவங்க சீடருக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஏதோ குற்றம் பண்ணிட்டோம், வந்திருக்கவர் யாருன்னு தெரியாமல் நம்ம குற்றம் செய்துட்டோமே அப்படின்னு. இந்த சீடர், அந்த குரு வந்து என்னன்னா, மண்டையில் ரத்தம் ஒழியுது, பிளேட்டு மண்டை உடஞ்சி, பிளேட்டு அடிபட்டு மண்டை உடஞ்சி ரத்தம் ஒழிஞ்சு கீழே உழுந்து கிடக்கான், மயங்கி கிடக்கான் அந்த புத்த குரு. இந்த சீடர்லாம் போய், அந்த புத்த குருவுடைய சீடர்லாம் போய் சைத்தன்யாவுடைய பாதங்களை விழுந்தாங்க, சைத்தன்யாவுடைய தாமரை பாதங்களை பட்டுட்டு அழுறாங்க, தயவுசெய்து எங்கள் குருவை மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் உங்களுக்கு குற்றம் எழுச்சிட்டோம், தயவுசெய்து நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றுங்க, நீங்கள் எங்கள் குருவை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுறாங்க. ஏன் சைத்தன்யாவு சொன்னார், ஓகே அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நீங்கெல்லாம் போய் உங்கள் குருவுடைய காதில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அவர் எந்திரிச்சு ரெண்டு கை உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சைத்தன்யம் அப்படி கருணினால புத்தர் கொள்கையை பின்பற்றினதும் கூட பகவான் நாம சொல்லி பக்தனாயிண்டி வைஷ்ணவராயிண்டி அவன் கிருஷ்ண மேல அன்பு கிடைச்சிது, அப்படியே தன்னை மறந்து போய் அவங்களாம் கீர்த்தனை பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. சைதன்யமாப்ரு முன்னாடி ஹரி ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா ராம ராம கோவிந்தா கோவிந்தா அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. என் அடுத்த செகண்ட் சைதன்யமாப்ரு அங்கிருந்து மறைஞ்சிடுறது. இதுதான் மகாபிரபு சைதன்யாவுடைய கருணை. சைதன்யாவுடைய கருணைக்கு அளவே இல்லை. பாருங்க, புத்தர் கொள்கையை பின்பற்றினவங்க கூட சைதன்யாவுடைய கருணினால வைஷ்ணவனானாங்க. அதுதான் கௌடிய வைஷ்ணவம். சில பிரபுபாதர் சைத்தன்யமாப்ரு பள்ளியில் வராங்க இல்லையா, பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்திய தேசத்தார், நமோம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்திய. நமோம் விஷ்ணு பாதாய, பகவானுடைய தாமரை பாதங்களை அடை புகலிடம் கொண்ட சில பிரபுபாதருக்கு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி சீடருமான அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி, சில பக்தி வேதாந்த சுவாமி, பக்தி அப்படின்னா கிருஷ்ணன் மேல அன்பு, வேதாந்தம்னா வேதங்களுடைய லட்சியம். கிருஷ்ணா அடேவ் இதுதான் புரோபான் போய்ச்சார். எங்க போய் போய்ச்சாரு? நிர்விசேஷ சூன்யவாத். எங்கெல்லாம் வந்து புத்தருடைய கொள்கை எல்லாம் பின்பற்றாங்களோ, மாயாவாத பின்பற்றினாங்களோ, கடவுள் இல்லைன்னு நாஸ்திகம் பண்ணாங்களோ, அவங்களுக்கு மத்தியில கூட போய் புரோபாத் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதான் புரோபாடி கருணி, சைத்தன் மாப்படி கருணி புரோபா ஆரம்பிச்சிருந்தேன். போற ஒரு நேரத்துக்கு தகுந்த ஆச்சாரியம் வந்தேன். இந்த புரோபா என்ன பண்ணாங்க, உலகம் முழுது பிரயாணம் பண்ணி எல்லாரையும் கிருஷ்ண பக்தராக்கினாங்க. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதிலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி தினாமே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரம். கௌரவாணி சைத்தன்யம் அப்படி போதனைகளை பிரச்சாரம் பண்ண பாஷ்யாத்திய தேசத்தான். எந்த மாதிரி நாடு? எல்லாரும் புத்த கொள்ள பின்பற்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, நாஸ்திக சொல்றவங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க, ஆத்மா பத்தி தெரியாதவங்க, பகவானை பத்தி தெரியாதவங்க, அவங்கெல்லாம் போய் ரூபா வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண. ஓகே, இதுதான் புத்தருடைய அவதார நோக்கம். பகவான் தான் புத்தரா வந்தாங்க. அப்ப ஒரு வகையில கடவுள் இல்லைன்னு சொல்றவன் என்ன பண்ண, புத்தர வழி பண்ணா. புத்தர் யாரு? பகவான் அவதாரம் தான். அப்ப மறைமுகம் பகவான் தான் வழிபட்டு அதனால ஸ்லோலி என்ன ஆகும், கொஞ்சமா பக்தி பாதிக்கு வந்துடும். பகவான் புத்தரை வந்து கடவுளை ஏத்துக்கிறாங்க, தன்னுடைய ஆச்சாரியரை ஏத்துக்கிறாங்க. அப்ப புத்தர் யாரு? பகவான் தானே. அதனால இப்படி டேக் டைம், கொஞ்சமா கொஞ்சமா அவங்க வைஷ்ணவருடைய கருணை கிடைச்சதுன்னா அவங்க பகவானுடைய கருணை கிடைச்சி வைஷ்ணவருடைய கருணை கிடைச்சி பக்தர்கள் புரோபாத் மாதிரி ஆச்சாரியுடைய கருணியம். ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ புரோபாத் கி.